இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-833-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8-0739-9-1-4-6 மற்றும் 9-4-9-8-6-0-7-0-0-7.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதே போல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
உம்மன் வேண்டாம்
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் அன்பான வானொலி நேயர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வென்ட் உலகளாவிய வானொலி ஒலிபரப்பில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தபால் பெட்டி எண் 1446, சலஸ்வரி பார்க், மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா. நீங்கள் எங்களது ஒலிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org என்று டைப் செய்து அதில் தமிழ் மொழியை தேர்வு செய்யவும். மகிழ் மொழியை தேர்வு செய்து எங்களுடைய பழைய ஒலிபரப்புகளை நீங்கள் கேட்டு மகிழலாம். அதே போல ஸ்மார்ட் போனில் வாய்ஸ் ஆஃப் ஹோப் என்ற மொபைல் ஆப்பை டைப் செய்து டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் நீங்கள் கேட்டு மகிழலாம். பிளே ஸ்டோரில் AWR 360 என்ற மொபைல் ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து மொழிகளிலும் அனைத்து நிகழ்ச்சிகளையும் நீங்கள் கேட்டு மகிழலாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் எங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம். ஏதாவது சாட்சி இருந்தால் எங்களிடம் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். உங்கள் சாட்சிகளை கேட்க நாங்கள் அவளோடு காத்திருக்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும், ஜப விண்ணப்பங்கள் இருந்தாலும் மறவாமல் எங்களிடம் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காக ஜெபிக்க அவளோடு காத்திருக்கின்றோம். நேர்களே, ஒரு சிறு ஜபத்தோடு தேவ செய்திக்குள் நாம் கடந்து செல்லலாம். எங்களை அதிகமாக நேசிக்கின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாக வந்திருக்கக்கூடிய அனைவரையும் உம்முடைய கரத்தில் சமர்ப்பிக்கிறோம். கர்த்தர், நீர் அவர்கள் எங்கிருந்தாலும் என்னை வேலை செய்து கொண்டிருந்தாலும் உம்முடைய வார்த்தை அவர்களை தொடும்படியாய், உம்முடைய வார்த்தை அவர்களை தேற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிற எங்கள் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் நான் உங்களை வாழ்த்துகின்றேன். இன்று நாம் செய்தியின் 3வது பாகத்தில் நாம் இருக்கின்றோம். கர்த்தரின் ஆசீர்வாதம் பாகம் 3. முதல் இரண்டு செய்திகளில் நாம் படித்தோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து நாம் படித்தோம். இன்றும் நாம் அதையே படிக்கப் போகின்றோம். சற்று ஆழமாக சங்கீதம் 128:1-6 வரை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே அநேக ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்பட்டு இருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். முதலாம் ஆசீர்வாதத்தை பார்க்கும் பொழுது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். இங்கே கிட்டத்தட்ட 6 ஆசீர்வாதங்கள் குறிப்பிடப்பட்டு இருக்கின்றதை பார்க்க முடிகின்ற இந்த அதிகாரத்தின் முதல் ஆசீர்வாதம், நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று கர்த்தர் சொல்கின்றார். அவருடைய வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். பாக்கியவான் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று அர்த்தம். 2வது, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். அப்படி என்றால் உன் வேலையை ஆசீர்வதிக்கின்றார். 2வது ஆசீர்வாதம், உன் வேலையை, உத்தியோகத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கின்றார். 3வது ஆசீர்வாதம், உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனித்திரம் திராட்சை கொடியை போல் இருப்பாள். அப்படி என்றால் உன் மனைவியை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், அல்லது உன்னுடைய கணவரை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நாம் பார்க்கலாம். அதுக்கடுத்து ஆசீர்வாதம் என்னவென்று பார்க்கும் பொழுது, உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். உன் பிள்ளைகள் உன் பந்திய சுற்றிலும் ஒலிவு மரக் கன்றுகளைப் போல் இருப்பார்கள். அப்படி என்றால் 4வது ஆசீர்வாதம், ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் தரக்கூடியது, உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கின்றார், அவர்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கின்றார். 5வது ஆசீர்வாதம், கர்த்தர் பார்க்கும் பொழுது உன் ஊரை ஆசீர்வதிக்கிறார். நாம் இருக்கக்கூடிய இடத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். வேதம் சொல்கின்றது, கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். இங்கே அவர் தங்கக்கூடிய அந்த இடத்தை சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கின்றோம். சியோன் குறித்தும் எருசலேமை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆகையால் நாம் தங்கி இருக்கக்கூடிய இடத்திலே கர்த்தர் அந்த இடத்தை ஆசீர்வதிக்கிறார், அந்த ஊரை ஆசீர்வதிக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். 6வது ஆசீர்வாதம், உன் பேர பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். வேதம் சொல்கின்றது, நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். அப்படி என்றால் கர்த்தர் உன்னுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கின்றார், பேர பிள்ளைகளை ஆசீர்வதிக்கின்றார். இந்த 6 ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய கற்பனையின்படி நடக்க வேண்டும். சரிதான், அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது மிக மிக முக்கியமானதாக இருக்கின்றது என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. முதல், கர்த்தர் வேலையை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய உத்தியோகத்தை ஆசீர்வதிக்கிறார். நீதிமொழிகள் 22:29, தன் வேலையில் ஜாக்கிரதையாய் இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசாருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்கின்றான். நாம் சென்ற செய்தியிலே படித்தும் 10 கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் தேவனுடைய 10 கற்பனைகளை கை கொள்கின்றான் என்றால் அவன் செய்யக்கூடிய வேலையில் அவன் எப்படி இருப்பான்? உண்மையாக இருப்பான், உண்மையும் உத்தமமாக வேலை செய்வான். அதை தான் இங்கே வேதம் சொல்கின்றது. தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசாருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். அப்படி என்றால் நம்முடைய உத்தியோகத்தில் நாம் உண்மையாக வேலை செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கின்றார். கற்பனைகளை குறித்து நாம் படித்தோம். அந்த கற்பனையின்படி நம்முடைய வேலையில் நாம் உண்மையா இருக்கும் பொழுது, நம்ம என்ன வேலை செய்தாலும் அந்த வேலையில் உண்மையாக இருக்கும் பொழுது, கர்த்தருக்கு பிரியமாக நடக்கும் பொழுது கர்த்தர் அந்த வேலையை ஆசீர்வதிக்கின்றார். மத்தேயு 25:21 கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். இங்கே வேதம் சொல்கின்றது, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தின் மேல் அதிகாரியாக கர்த்தர் வைப்பார் என்று. ஆம், அந்த இடத்துல கர்த்தர் ஒரு ஊமையை சொல்கின்றார். 3 வேலைக்காரர்களை அழைத்து ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு தாளந்துகளை கொடுக்கின்றார். முதலாம் வேலைக்காரனுக்கு 1 தாளந்தை கொடுக்கின்றார், 2 வேலைக்காரனுக்கு 2 தாளந்துகளை கொடுக்கின்றார், 3 வேலைக்காரனுக்கு 5 தாளந்துகளை கொடுக்கின்றார். அவர் சொல்கின்றார், நான் தூரமாக பிரயாணமாய் செல்கின்றேன், நான் வருவதற்கு சற்று நாட்கள் ஆகும், வருடங்கள் ஆகும், ஆனால் நான் வந்து கணக்கு கேட்பேன் என்று சொல்லி செல்கின்றார். அவர் மீண்டும் வந்து கணக்கு கேட்கும் பொழுது அந்த முதலாம் அந்த 1 தாளந்தை வாங்கினவன் வீணாக்கி விடுகின்றான், ஆனால் அந்த 2 தாளந்தையும் 3, 5 தாளந்தையும் வாங்கினவன் அதை அவன் பயன்படுத்துகின்றான் என்பதை பார்க்கின்றோம். அவர்களை பார்த்துதான் அந்த எஜமானன் சொல்கின்றார், கொஞ்சத்தில் நீ உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், அதிகாரியாக வைப்பேன். அப்படி என்றால் கர்த்தர் சொல்கிறார், உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று சங்கீதம் 120 சொல்லப்படும் பொழுது, நம்முடைய வேலையில் நாம் கொஞ்சமாக வேலை இருந்தாலும் சரி, அது ஒரு சிறு வேலையாக இருந்தாலும் சரி, அது நாம் உண்மையாக இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கின்றார், நம்முடைய வேலையை ஆசீர்வதிக்கின்றார். இப்பொழுது 2 ஆசீர்வாதத்துக்கு வரலாம். மனைவியை ஆசீர்வதிக்கின்றார் அல்லது கணவரை ஆசீர்வதிக்கின்றார். சற்று சிந்தியுங்கள், நீங்கள் கற்பனையின்படி நடக்கின்றீர்கள், கற்பனைக்கு ஏற்றபடி வேதாமத்தின்படி ஜபத்தோடு நடக்கின்றீர்கள் என்றால், நீங்கள் தேர்வு செய்யக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை துணையை நீங்கள் எப்படி தேர்வு செய்வீர்கள்? நீதிமொழிகள் 31:10 இவ்வனமாக சொல்கின்றது, குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கலும் உயர்ந்தது. வேதம் சொல்கின்றது, குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அப்படி என்றால் கர்த்தருக்கு பயந்த ஒரு மனுஷன் குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பான், தன்னுடைய வாழ்க்கையின் ஒரு குணசாலியான ஒரு ஸ்திரீயை கண்டுபிடிப்பான். வேதத்திலே குணசாலியான ஸ்திரீயை குறித்ததான காரியங்களை நாம் இங்கே நீதிமொழிகள் 31 நாம் வாசிக்கலாம். அப்படி என்றால் தன்னுடைய வாழ்க்கை துணையை அவர்கள் சரியாய் தேர்வு செய்வார்கள், தன்னுடைய வாழ்க்கை துணையை சரியாய் கண்டுபிடிப்பார்கள் என்று நீதிமொழிகள் 31 சொல்லப்பட்டிருக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையிலே சரியான வாழ்க்கை துணையை நாம் தேர்வு செய்ய வேண்டும் என்றால், முதலாவது நாம் கற்பனையின்படி நடக்க வேண்டும், வேதத்தின்படி நடக்க வேண்டும், தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும், ஜபம் செய்ய வேண்டும், வேதம் வாசிக்க வேண்டும். இவ்வாறு செய்யும் பொழுது நாம் நம்முடைய வாழ்க்கைக்கான துணையை கூட அவ்வாறே நாம் தேடுவோம், அவ்வாறே நாம் சந்திப்போம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அநேக நேரங்களில் மனிதர்கள் முகத்தை பார்த்து திருமணத்தை தேர்வு செய்கின்றார்கள், அல்லது உத்தியோகத்தை பார்த்து திருமணத்தை தேர்வு செய்கின்றார்கள், அல்லது எவ்வளவு சம்பளம் இருக்கின்றது என்று பார்த்து திருமணத்தை தேர்வு செய்கின்றார்கள், அல்லது அவனிடம் அல்லது அவளிடம் எவ்வளவு செல்வாக்கு இருக்கின்றது, சொத்து இருக்கின்றது என்பதை பார்த்து திருமணம் செய்து கொள்கின்றார்கள். அது ஒரு நாள்ல ஒரு நாள் அநேகருடைய வாழ்க்கையில் திருமணங்கள் அது பிரச்சனையில் போய் முடிந்திருக்கிறத நம்மால் பார்க்க முடிகின்றது. நான் எல்லாருடைய குடும்பத்திலும் இப்படி நடக்கின்றது என்று சொல்லவில்லை, ஆனால் ஒரு சில குடும்பங்கள் இதை பார்த்து திருமணம் செய்து கொண்ட குடும்பங்கள் அவர்கள் அங்கே பிரிந்து சென்றிருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இன்று இந்தியாவில் எத்தனையோ விவாகரத்து காரியங்களை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஏன் என்று பார்க்கும் பொழுது கர்த்தர் அவர்களுக்கென்று ஆயத்தம் பண்ணின வாழ்க்கை துணையை அவர்கள் தேடுவது கிடையாது, வாழ்க்கை துணையை அவர்கள் சந்திப்பது கிடையாது. அது மிக மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இன்று அநேக காதல் திருமணம் செய்து கொள்கின்றார்கள். ஏன் காதல் வந்தது, எப்படி காதல் வந்தது என்று தெரியவில்லை, ஆனால் காதல் வந்தது. அந்த காதல் திருமணம் செய்து கொண்டு ஒரு வருடம் வாழ்கின்றார்கள், அதுக்கு பிறகு அவர்களுக்குள்ளாக சண்டை வருகின்றது, அவர்கள் பிரிந்து செல்கின்றார்கள். அப்படி என்றால் அவர்களுடைய காதல் என்ன ஆனது, அவருடைய அன்பு என்ன ஆனது என்று கேள்வி கேட்கும் பொழுது, ஒரு புரிதல் இல்லாத ஒரு நிலையில் காதல் செய்த நிமித்தமாக அவருடைய வாழ்க்கை பாதியிலே முடிந்து விட்டதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இங்கே வேதம் சொல்கிறது, குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அப்படி என்றால் நீங்கள் ஒரு உத்தம புருஷனை கண்டுபிடிக்க வேண்டும், நீங்கள் ஒரு குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிக்க வேண்டும். அதற்கு நம் கர்த்தரோடு இருக்க வேண்டும், அதற்கு நம்முடைய கற்பனைப்படி நடக்க வேண்டும். ஒரு மனிதன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நடப்பான் என்றால் நிச்சயமாகவே கர்த்தருக்கு பயந்த அதே ஒரு ஸ்திரீயை அல்லது கர்த்தருக்கு பயந்த அதே ஒரு நபரை அவர்கள் திருமணம் செய்து கொள்ள நினைப்பார்கள். சற்று சிந்தித்து பாருங்கள், இப்படிப்பட்ட ஒரு நபரை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குமா அல்லது குறைவாக இருக்குமா என்றால் நிச்சயமாக குறைவாக இருக்கும், குறைவாக இருக்கும். ஏனென்றால் ஒரே சத்தியத்தில் திருமணம் செய்து கொள்கின்றீர்கள், ஒரே சிந்தனை உள்ளவர்களை திருமணம் செய்து கொள்கின்றீர்கள், ஒரே எண்ணத்தில் உள்ளவர்களை திருமணம் செய்து கொள்கின்றீர்கள். அப்படி என்று பார்க்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை நன்றாக மாறக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அப்படி என்றால் இந்த உலகத்தில் மற்றவர்களை திருமணமே செய்து கொள்ளக்கூடாதா என்ற ஒரு கேள்வியை நாம் கேட்கலாம். பிரியமானவர்கள், இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய தேவன்தான் சிருஷ்டித்தார், அதில் எந்த விதமான ஒரு கருத்து வேறுபாடும் இல்லை. ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று பார்க்கும் பொழுது உங்களுடைய விசுவாசம் வேறு, அவருடைய விசுவாசம் வேறு. நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீர்கள், அவர்கள் இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர்கள் நிச்சயமா ஏற்றுக்கொள்வார்கள். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது அவரை குறித்து கேள்விப்படும் பொழுது அவர்களை ஏற்றுக்கொள்வார்கள், அது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் உங்களுடைய விசுவாசத்தில் நீங்கள் நிலைத்து நிற்க வேண்டும், சத்தியத்தில் நீங்கள் நிலைத்து நிற்க வேண்டும், பிறரை ரட்சிக்க நீங்கள் வேண்டும் என்றால் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு துணையாக நிற்க வேண்டும். அப்படி என்றால் உண்மையிலே கர்த்தருக்கு பயந்த ஒரு மனிதன் அவன் முகத்தை பார்க்க மாட்டான், பணத்தை பார்க்க மாட்டான், செல்வாக்கை பார்க்க மாட்டான், அவன் குணசாலியான ஒரு ஸ்திரீயை பார்ப்பான், ஒரு புருஷனை பார்ப்பான், சத்தியத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபரை பார்ப்பான். அதைத்தான் சங்கீதம் 128 நம்மால் பார்க்க முடிகின்றது. உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனித்திரம் திராட்சை கொடியை போல் இருப்பார். மனைவி கனித்திரம் திராட்சை கொடியை போல் இருக்க வேண்டும் என்றால் கனி தரக்கூடிய மனைவியை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும். உங்களுடைய புருஷர் கனி தரக்கூடிய புருஷராக இருக்க வேண்டும் என்றால் கனி தரக்கூடிய புருஷரை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும். சத்தியத்தில் இருக்கக்கூடியவர்களை தேர்வு செய்ய வேண்டும், பயபக்தியில் இருக்கக்கூடியவர்களை தேர்வு செய்ய வேண்டும், நல் ஒழுக்கத்தில் இருக்கக்கூடியவர்களை தேர்வு செய்ய வேண்டும். மிக முக்கியமானது. 3வது ஆசீர்வாதத்துக்கு நாம் கடந்து செல்லலாம். பிள்ளைகளை குறித்த ஆசீர்வாதம் இது, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவு மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இப்பொழுது வேலையை முடித்து விட்டோம், கர்த்தர் வேலையை ஆசீர்வதிக்கிறார். 2வது மனைவி கணவனை குறித்து முடித்து விட்டோம். இப்ப 3வது பிள்ளைகள். சங்கீதம் 127 3வது வசனம், இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். அப்படி என்றால் உங்களுக்கு அந்த பிள்ளை செல்வத்தை அல்லது குழந்தை செல்வத்தை தரக்கூடியவர் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. உங்கள் வாழ்க்கையில் அவர் அதை தருகின்றார். அப்படி என்றால் அவர் எப்பொழுது தருகின்றாரோ அப்பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், தாமதம் செய்யக்கூடாது. ஒரு மனிதனுக்கு திருமணம் ஆகிவிட்டது என்றால் அவனுடைய முதல் கடன் அல்லது முதல் கடமை என்னவென்று பார்க்கும் பொழுது அவன் பிள்ளையை பெற்றுக்கொள்வது, பிள்ளையை பெற்றுக்கொள்வது. யோசிக்கலாம், சில பேர் யோசிக்கின்றார்கள், என்ன யோசிக்கின்றார்கள், திருமணம் ஆகிவிட்டது, 2 கழித்து அல்லது 3 கழித்து குழந்தையை பெற்றுக்கொள்ளலாம் என்று யோசிக்கின்றார்கள். சிலர் 5 கழித்து பிள்ளையை பெற்றுக்கொள்ளலாம் என்று யோசிக்கின்றார்கள். கேட்பதற்கும் ஆலோசனையும் நன்றாகத்தான் இருக்கின்றது. ஆனால் பிரியமானவர்களே, 2 கழித்தோ அல்லது 5 கழித்தோ பிள்ளை பெறாவிட்டால், குழந்தை வராவிட்டால் என்ன செய்வீர்கள்? ஆகையால் கர்த்தர் உங்களுக்கு தருகின்ற பொழுது அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த காரியத்தில் தாமதிக்க கூடாது. ஒருவேளை நீங்கள் முயற்சி செய்து உங்களுக்கு இன்னும் குழந்தை வரவில்லை என்றால் கர்த்தருடைய சித்தம் அவர் எப்பொழுது தருகின்றாரோ தரட்டும் என்று நாம் இருக்கலாம். ஆனால் இதை நாம் தள்ளி போடவே கூடாது. அவ்வாறு கர்த்தர் தருகின்ற நேரத்தில் அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்றால் அந்த பிள்ளைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பார்கள், அந்த பிள்ளைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள். வேதாகமத்தில் அநேக உதாரணங்களை நாம் பார்க்கலாம். ஒரு உதாரணம், ஆபிரகாம் தன்னுடைய மகனுக்காக அவர் காத்திருந்தார், தன்னுடைய 100 வரை காத்திருந்தார், ஈசாக்கை ஈன்றெடுத்தார். ஈசாக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்தவனாகவும் தன்னுடைய தகப்பனுடைய சொல்லை தட்டாதவனுமாய் இருந்தான். தன்னுடைய தகப்பனாகிய ஆபிரகாம் ஈசாக்கை கொலை செய்ய முற்பட்ட பொழுது கூட ஈசாக்கு தன்னை அர்ப்பணித்தான். அவ்வளவு கீழ்ப்படுதலான ஒரு மகன். அப்படிப்பட்ட மகனை ஆண்டவர் யாருக்கு கொடுத்தார்? 100 வயது வரை காத்திருந்த ஆபிரகாமுக்கு கொடுத்தார். ஆகையால் பிள்ளைகள், கர்த்தரால் வரும் சுதந்திரம் நாம் காத்திருக்க வேண்டும். அவர் எப்பொழுது கொடுக்கின்றாரோ கொடுக்கட்டும், ஆனால் நீங்கள் அதை தள்ளி போடக்கூடாது. நீங்கள் அதை தள்ளி போடவே கூடாது. ஆம் பிரியமானது மிக மிக முக்கியமானதாக இருக்கின்றது. அடுத்து 4வது ஆசீர்வாதத்துக்குள் நாம் கடந்து செல்லலாம். உன் ஊரை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், அல்லது நீ வசிக்கும் தேசத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். உபாகமம் 28:12 வாசிக்கும் பொழுது, ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யும். அப்படி என்றால் ஏற்ற காலத்தில் கர்த்தர் உன் தேசத்திலே மழை பெய்ய பண்ணி உன்னையும் ஆசீர்வதிக்கிறார், அந்த தேசத்தையும் ஆசீர்வதிக்கிறார். இங்கே நாம் வாசிக்கலாம், நாம் வாசிக்கும் பொழுது 5வது, கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். அப்படி என்றால் சியோன் என்ற பெயர் பயன்படுத்தப்படுகின்றது, எருசலேம் என்ற பெயர் பயன்படுத்தப்படுகின்றது. கர்த்தர் அங்கிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், அந்த தேசத்திலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், அந்த தேசத்தை ஆசீர்வதிப்பார். உன் நிமித்தம் கர்த்தர் அந்த தேசத்தை ஆசீர்வதிப்பார், அது உண்மைதான். ஆனால் இந்த 4வது ஆசீர்வாதத்தில் ஒரு காரியம் அடங்கியிருக்கின்றது. நாம் எந்த தேசத்தில் வசிக்கின்றோம், நாம் எந்த இடத்தில் வசிக்கின்றோம் என்பது மிக மிக முக்கியமானது. ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் ஒரு தேர்வு செய்யக்கூடிய நேரம் வந்தது. ஆபிரகாம் லோத்தை பார்த்து சொல்கின்றார், நீ எங்கு வேண்டாலும் செல், எந்த இடத்திற்கு வேண்டாலும் கடந்து செல், நீ செல்லக்கூடிய இடம் உன்னுடைய இடமாகட்டும், உனக்கு எதிராக நான் செல்கின்றேன் என்கின்றார். லோத்து அவர் எந்த ஊரை தேர்வு செய்கின்றார் என்று நாம் பார்க்கும் பொழுது சோதோம் குமாராவை தேர்வு செய்கின்றார். அது நன்றான ஊரா? அல்ல. நன்மை தரக்கூடிய ஊராக அது இருந்ததா? இல்லை. ஆனால் பாவமான ஒரு ஊர், பாவமான ஒரு இடம், ஆனால் பார்ப்பதற்கு அழகாக இருந்தது. ஆகையால் தான் லோத்து அந்த ஊருக்கு அவர் கடந்து செல்கின்றார், அந்த இடத்தை அவர் தேர்வு செய்கின்றார், அந்த பட்டணத்துக்கு அவர் செல்கின்றார். லோத்தும் அவருடைய மனைவியும் அங்கே செல்கின்றார்கள். அவருடைய 2 குமாரத்திகள் வளர்க்கப்படுகின்றார்கள். ஆனால் அந்த சோதோம் குமாராவே கர்த்தர் அழிக்க முற்படுகின்றார். ஏனென்று பார்க்கும் பொழுது அவருடைய பாவம் தலைக்கு வந்தது என்று பார்க்கின்றோம். அப்படி என்றால் கர்த்தருக்கு பயப்படுகின்ற மனுஷன், கர்த்தருடைய பாதையில் நடக்கின்ற மனுஷன், அவருடைய கற்பனைகளுக்கு கை கொள்கின்ற மனுஷன், அவன் தான் வசிக்கக்கூடிய இடம் என்னதென்று அறிந்திருப்பான். அந்த ஊர் எப்படியப்பட்ட ஊர் என்பதையும் அறிந்திருப்பான். ஆபிரகாம் எவ்வாறு கர்த்தருடைய திட்டத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தது போல, நீங்களும் கர்த்தருடைய திட்டத்துக்கு ஒப்பு கொடுத்து நீங்கள் எங்கிருந்தாலும் பாதுகாப்பாக இருக்க வேண்டியது மிக மிக முக்கியமானது. ஆனால் நாம் தேர்வு செய்யக்கூடிய இடம் மிக மிக முக்கியமானது. நீங்கள் தேர்வு செய்யக்கூடிய இடத்தை பொறுத்தே, அல்லது தேர்வு செய்யக்கூடிய அந்த நகரத்தை பொறுத்தே உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் இருக்கின்றது, உங்களுடைய எதிர்காலம் இருக்கின்றது. ஆகையால் அந்த இடத்தையும் ஜபத்தோடு தேர்வு செய்ய வேண்டும். ஆண்டவரே, நாங்கள் எங்கே செல்ல சித்தமா இருக்கிறீர்கள்? ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்னார், இந்த தேசத்தை நீ விட்டு, ஊர் என்றக்கூடிய அந்த தேசத்தை விட்டு நான் காண்பிக்கக்கூடிய இடத்துக்கு செல் என்றார். ஏனென்றால் அந்த ஊர் என்ற தேசத்திலே பாவம் இருந்தது. கர்த்தர் சொல்கின்றார், அந்த பட்டணத்தை விட்டுவிடு, நான் காண்பிக்கக்கூடிய கானான் தேசத்துக்கு செல் என்றார். ஆகையால் நாம் இருக்கக்கூடிய இடம் கூட கர்த்தருக்கு பிரியமாக இருக்க வேண்டும். உண்மையிலே கர்த்தருக்கு பயப்படுகின்ற மனுஷன் அந்த பாதையை தேர்வு செய்வான். கடைசியாக 5வது ஆசீர்வாதத்துக்கு நாம் கடந்து செல்வோம். உன் பேர பிள்ளைகளை ஆசீர்வதிக்கின்றார். யோபுவுடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது யோபு எண்ணற்ற கஷ்டங்களை அவர் பட்டார் என்று பார்க்கின்றோம். ஆனால் அவருடைய முடிவிலே கர்த்தர் யோபுவுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது வேதம் சொல்கின்றது, யோபு 42:15-17, தேசத்தில் எங்கும் யோபுவின் குமாரத்திகளைப் போல சௌந்தரியம் உள்ளவர்கள் பெண்கள் காணப்படவில்லை. அப்படி என்றால் யோபுவின் குமாரத்திகளைப் போல சௌந்தரியம் உள்ளவர்கள் யாருமே இல்லை. நாம் தொடர்ந்து வசனங்களை வாசிக்கும் பொழுது, யோபு 4 தலைமுறை அவர் வாழ்ந்தார், பிள்ளைகளின் பிள்ளைகளை பார்த்தார், பரிபூர்ண வயது உள்ளவனாய் மரித்தார். அப்படி என்றால் யோபுவின் நிமித்தம் அவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார், பேர பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, உங்களுடைய பிள்ளைகளை நல் ஒழுக்கத்தில் நீங்கள் வளர்க்கும் பொழுது அவர்கள் அவருடைய பிள்ளைகளை நல் ஒழுக்கத்தில் வளர்ப்பார்கள், பிள்ளைகளின் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். ஆம், கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்கிறவன் அவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்கின்ற பொழுது, உன் மனைவியை ஆசீர்வதிப்பார், பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்படும் பொழுது அவர்களை சத்தியத்தில் நடக்க வேண்டும். ஒரு கேள்வி வரலாம், நான் இதெல்லாம் கடைபிடிக்கவில்லை, வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டேன் அல்லது கணவரை திருமணம் செய்து கொண்டேன், நான் என்ன செய்வது? கவலைப்பட வேண்டாம், கர்த்தருக்கு அர்ப்பணியுங்கள், சத்தியத்தில் நடக்க முற்படுங்கள். கர்த்தர் காரியங்களை ஜெயமாக்குவார், கர்த்தர் மாற்றுவார், கணவரை மாற்றுவார், மனைவியை மாற்றுவார், பிள்ளைகளை மாற்றுவார். கவலைப்படாதீர்கள், கண்களை மூடி ஜபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்ட அனைவரும் இந்த கரத்துல சமர்ப்பிக்கிறோம். அவர்களோடு கூட கர்த்தர் நீர் பேசினதுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய பாதையில், உம்முடைய வழியில் அவர்களை நடக்க நீர் கிருபை செய்யுங்கப்பா. கூட எங்க பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென்.
என்ன நேயர்களே, இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-333-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி tamilrsamc@sudadvent.org.
நான் அலந்தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கல்லைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.